இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்குமான மேன்மையை குறித்து நாம் சற்று ஒப்பிட்டு பார்த்து கர்த்தரை துதிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தெய்வ பிள்ளைகள் எவ்விதமாய் கர்த்தரை விசுவாசித்தார்கள், அவர்களுக்கு கிடைத்த கிருபை, அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் என்னென்ன, அதே வேளையில் அதைவிட மேன்மையாக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிற விசுவாசிகளுக்கு கிடைக்கிற மேன்மைகள் என்னென்ன என்று சிந்திக்கும் பொழுது, நாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட, ஒருவேளை அவர்கள் பெற்ற பாக்கியத்தை விட அதிகமான பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் அறியவும், கர்த்தரை துதிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதனாலே நாம் இந்த பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய தன்மைகள் மாறாதவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்றும் நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அல்லவா. ஆகவே மாறாத தேவன் புதிய காரியத்தை செய்யக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. அவருடைய தன்மைகள் மாறாதவைகள், ஆனால் புதிய காரியங்களை அவர் அநேக வேளைகளில், குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் செய்திருக்கத்தான் செய்கிறார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் மேன்மை உண்டாயிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் புதிய வழிகளை, புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்ததினாலே அநேக புதிய நன்மைகளை, புதிய ஏற்பாடுகளை, புதிய காரியங்களை கர்த்தர் நமக்காக உங்களுக்காக செய்திருக்கின்றார். பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கே எல்லா நன்மைகளும், அதாவது இயேசு கிறிஸ்து வராமலே எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைத்திருக்குமானால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் விதமாக மனுவிரு கொண்டு உலகில் வர வேண்டிய அவசியம் இல்லையே. மட்டுமல்ல, கலாத்தியர் 2:21 பார்க்கிறது போல கிறிஸ்து மரித்ததும் வீணாக இருக்குமே. அப்போ அவர் மரித்தது, அதை தொடர்ந்து புதிய ஏற்பாட்டின் வரலாற்றில், இல்லாவிட்டால் நாம் இருக்கிற இந்த காலகட்டத்திற்கு புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும் வண்ணமாக இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீட்பை, ரட்சிப்பை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தை காட்டிலும் மேன்மையாக தருவதற்காகவே அவர் உலகிலே வந்தார். அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளைப் போலவே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. அதைவிட மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றே இருந்தார்கள் என்பதற்கு இயேசு உலகில் வந்ததும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததும் உண்மையான சாட்சியாக காரியமாக இருக்கிறது. அவர் வந்ததினாலே மேன்மை உண்டாயிற்று. மாறாத தேவன் புதிய வழிகளை உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கியிருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பெற்ற கிருபை என்ன, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பெற்ற கிருபை என்ன, அவர்களுக்கு இருந்த பாக்கியம் என்ன, கிருபை என்ற வார்த்தையினால் பெற்ற ஆசீர்வாதம் என்ன, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நீங்களும் நானும் கிருபைங்கிற வார்த்தையினால் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன. பழைய ஏற்பாட்டிலே இந்த கிருபை என்பதற்கு சரியானதொரு வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே ஹென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு இரக்கம், நன்மதிப்பு, மனதுருக்கம், மற்றவர்கள் மீது பாராட்டும் தயை. ஆதியாகமம் 6:8 பார்க்கிறது போல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படிங்கிறது இந்த கரிஷ் அப்படிங்கிற அந்த கிரேஸ்ங்கிற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படவில்லை. அங்கே கிருபை என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற கரீஷ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை. அங்கே ஹென் அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் தந்திருக்கிற அந்த கிரேஸ் கரீஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பழைய ஏற்பாட்டில் ஹென்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை வேத வல்லுநர்கள் நமக்கு பட்டியலிட்டு தருகிறாங்க. ஆக நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவர்கள் கிருபையை அனுபவித்தார்கள். ஆனால் அதை விட மென்மையான கிருபை என்ற பொருள்பட புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 10:19 பார்க்கிறது போல, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் என்று அங்கே பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 8:8 பார்க்கிறது போல, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று சொல்லப்பட்ட காலம் இதுவே. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கரீஷ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து பயன்படுத்துகிறார். அது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற விசேஷித்த அர்த்தத்தோடு இது காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இதற்கு இணையான ஒரு காரியத்தை பவுலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவர் விசேஷமாக புதிய அணுகுமுறையோடு புதிய கிருபையை கொடுத்த கர்த்தருடைய அந்த காரியத்தை இங்கே நமக்கு சுட்டிக்காட்டி தருகிறார். கிருபையை பற்றி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் எந்த வசனங்களையும் பவுலால் அதை கையாள முடியவில்லை. காரணம், பரிசுத்த ஆவியானவர் கரீஷ் அப்படிங்கிற வார்த்தையோடு கூட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிற கிருபைங்கிற வார்த்தையின் அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலால் பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து கையாள முடியவில்லை. தான் சொல்ல விரும்புகிற இந்த கரீஷ் இல்லட்டா கிருபை என்ற புதிய ஏற்பாட்டின் அந்த வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டின் கிருபை என்ற வார்த்தை இல்லட்ட ஹென் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. ஏனெனில் அதற்கு இணையான வார்த்தை அங்கே இல்லை. நான் இவ்வாறு சொல்கிறதுனாலே கிறிஸ்து வருமுன்னர் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிருபையை அனுபவிக்கவே இல்லை, தெய்வ பிள்ளைகள் முன்னே இருந்த தெய்வ பிள்ளைகள் அனுபவிக்கவே இல்லை என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அதாவது இருந்தது, முன்னே பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தெய்வ கிருபையின் ஆசீர்வாதங்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதைவிட இயேசு கிறிஸ்துவானவர் உலகிலே வெளிப்பட்ட பிறகு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கென்றே விசேஷித்த மேன்மையான கிருபை என்ற அனுபவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நான் உங்களுக்கு விளங்க பண்ண விரும்புகிறேன். அப்போ இந்த கிரேஸ் இல்லாட்ட கிருபை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைத்ததை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இன்னும் மேன்மையாக கிடைத்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே கிருபைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஹென் என்ற வார்த்தை தேவனுடைய குணநலனை பற்றி சொல்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை கரீஷ் என்ற வார்த்தை தேவனுடைய புதிதான அதே போல மேன்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய நடவடிக்கையை குறித்து சொல்கிறது. அங்கே தேவனுடைய குணத்தை தேவனுடைய தன்மையை அங்கே ஹென் என்ற வார்த்தையினால கிருபையினால குறித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து புதிதும் ஜீவனமான ஒரு புதிய வழியை மேன்மையான வழியை அவர் உண்டாக்குனதை பற்றி இந்த கரீஷ் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆக இவ்விதமாக அநேக விதங்களிலே கிருபையானது மேன்மையானதாக புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. அது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த கிருபை தான் என்று சொல்ல வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைத்திருக்கிற கிருபை, இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவினாலேயே கொடுக்கப்பட்டது, நமக்கு கிடைத்தது என்று நாம் வேத வசனங்களிலிருந்து உறுதிப்படுத்த முடிகிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கும் போது புரியும். இயேசு கிறிஸ்துவால் தான் இந்த கிருபை, குறிப்பாக பவுல் எதிர்பார்த்து எழுதுகிற இந்த கரீஷ் என்ற அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவாலேயே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்கப்பெற்ற மேன்மையான அனுபவம் என்று நாம் இப்பொழுது ஒரு சில வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள் பிரியமானவர்களே, யோவான் 1:17 வாசிக்கிறேன். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாயே உண்டாயிற்று அப்படின்னு சொல்லுகிற ஒரு வசனத்தை இங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:11 விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்று அங்கே வாசிக்கிறோம். எருசலேமில் கூடி வந்த ஆலோசனை சங்கத்தாரின் மத்தியிலே பவுல் இவ்விதமாக விளக்கப்படுத்துகிறார். அதே போல 1 Corinthians 1:3 நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாசிக்கிறோம். இன்னும் பவுல் எழுதும்போது 2 Timothy 1:9 இவ்விதமாக எழுதுகிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று அங்கே சொல்கின்றார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. இன்னும் அநேக வசனங்களை சொல்ல முடியும் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 22:21, அதேபோல 2 Timothy 1:9, Ephesians 1:6, இப்படி பல வசனங்களை நான் சுட்டி காட்ட முடியும். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இந்த கிருபை என்ற வார்த்தை இணைந்து வருகிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட கிருபைன்னு நான் இப்போ சற்று முன்னர் வாசித்தேன் இல்லையா. ஸோ இவ்விதமாக தேவன் பழைய ஏற்பாட்டில் செயல்பட்ட அந்த கிருபைக்கும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்த அந்த கிருபைக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பெற்றிருந்ததோ அந்த தயை போன்ற அந்த கிருபை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நீங்களும் நானும் மேன்மையான கிருபையை பெற்றிருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும் எல்லாம் பெற்றிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த கிருபையை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் பெற்றிருக்கிற இந்த கிருபையை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுபவிக்கவில்லை என்பதை நாம் இந்த வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது பிரியமானவர்களே. எபிரேயர் 11:13 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறத நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லி இந்த கிருபை பற்றிய காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அதாவது இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கிருபையை அடையல, தூரத்தில் அவைகளை கண்டார்கள், நம்பி அணைத்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அந்த கிருபைக்கும் புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பெற்றிருக்கிற கிருபைக்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். யோவான் 1:17 ரொம்ப தெளிவுபட பார்த்தோம். அங்கே நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபை அதே போல் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பதாக உண்டான இந்த மேன்மையான கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த கிருபையை நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். அந்த கிருபையை விருதாவாக்க கூடாது என்று பவுல் எழுதுகிறார். தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக்குகிறது இல்லைன்னு எழுதுகிறார். அப்போ இந்த பெற்ற கிருபையில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இதை நம்ம விருதாவாக வீணாக ஆக்கிவிடக்கூடாது. ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார் என்பதற்காக நம்ம பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது. அந்த கிருபையை பயன்படுத்தினவர்களாய் அந்த கிருபையோடு நாம் ஆண்டவரிடத்தில் வந்து சேர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்தவமும் இல்லை, நித்திய ஜீவனும் கிடையாது. அப்போ கிறிஸ்தவத்தின் அடிப்படையே இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட அந்த கிருபை தான். அப்போ கிறிஸ்தவத்துக்கு அடிப்படை இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கிருபை. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபை அதிகமான அர்த்தத்தை உடைய வார்த்தை. அதை நான் ஏற்கனவே சொன்னேன், கரிஷ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. இதற்கு தேவனுடைய தெய்வீக இரக்கமான தயையான ஆசீர்வாதம், அதே போல கிருபையான பராமரிப்பு, உதவி, நன்மதிப்பு, இன்னும் நம்ம சொல்லலாம் லாபம், இன்னும் ஈவு, நன்மை, இப்படி பல அர்த்தங்களை உடையது தான் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற கரிஷ்ங்கிற வார்த்தை. தேவனுடைய அந்த இரக்கமான கிருபையான அந்த அன்பானது இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்ட ஒரு காரியத்தையே நாம் கரிஷ் என்ற இந்த கிருபையில் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான கிருபையாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு கிருபை மிகவும் விசேஷமானது. நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால தான் அழைக்கப்படுகிறோம். அதேபோல இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறதே அவருடைய கிருபையினால தான் அப்படின்னு சொல்லி வேதவசனங்களிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 18:27, அதே போல யோவான் 20:3 போன்ற வசனங்களில் நீங்கள் இதை பார்க்க முடியும். மனம் திரும்புதலுக்கும் கிருபை மிகவும் அவசியம் அப்படிங்கிறத ரோமர் 2:4 அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:18 போன்ற வசனங்களிலும் நாம பார்க்க முடிகிறது. அப்போ மனம் திரும்புதலுக்கும் தெய்வ கிருபை தேவைப்படுகிறது. அதே போல மனம் திரும்புதல் அடைந்த பின்னர் பாவ மன்னிப்பாகிய அந்த காரியமும் தேவனுடைய கிருபையினால தான் நடக்கிறது நமக்கு. இன்னும் அநேக வசனங்கள் இதற்கென இருந்தாலும் நான் அநேக வசனங்களை குறிப்பிடவில்லை. ஆக பாவ மன்னிப்பும் நமக்கு தேவனுடைய கிருபையினாலேயே கிடைக்கிறது. அதே போல நீதிமானாகுதலும் தேவனுடைய கிருபையினாலதான் கிடைக்கிறது. ரோமர் 3:28 பாருங்கள், ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். அப்போ விசுவாசத்தினால தான் நீதிமானாக்கப்படுகிறோம். அது எதனால? தேவனுடைய கிருபையினால அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின வசனங்கள்ல இருந்து அவர் வரிசையா சொல்லி வருகிறார். கிரியைகள் இல்லாம கிருபையினாலேயே நாம் விசுவாசிகளாய் மாறி அந்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்ப நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே நாம் அவர் மேல் விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவர் நீதிமான் என்று சொல்லி நம்மை அறிவித்திருக்கிறார்னு நம்ம அறிகிறோம். அப்ப நம்மை நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. விசுவாசத்தின் மூலமா கிருபையின் மூலமா நம்ம நீதிமானாக்குகிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. ஆதாமனுடைய பாவம் மரணத்தை கொண்டு வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையோ நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தது என்றெல்லாம் நாம் அறிய முடிகிறது. இவ்விதமாக அநேக ஆசீர்வாதங்களை தேவனுடைய கிருபை நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டில நமக்கு தந்திருக்கிறது. நாம நிலைநிற்பதே கர்த்தருடைய கிருபையினாலதான். அப்ப தேவனுடைய கிருபையினாலதான் நீங்களும் நானும் நிற்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நிற்கிறது ஆவிக்கிற வாழ்வில் நின்று சாதிப்பதற்கு இல்லாவிட்டால் ஆவிக்கிற வாழ்வில் தொடர்ந்து ஓடுவதற்கு உதவுகிறதே தேவ கிருபைதான். இவ்விதமாக விசுவாச வாழ்வில் ஓடுவதற்கும் கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பதற்கும் உதவுகிற கிருபைய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக ஆசீர்வாதங்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நீங்களும் நானும் கிருபை என்ற வடிவிலே பெற்றிருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபையின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கல. அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த கிருபையினால நீதிமான்களாக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கிறோம். ஸோ இவ்விதமாக தேவ கிருபையினால ஒரு மேன்மையான அனுபவத்தை கிருபைங்கிற வடிவிலே நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்து நாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டிருந்த விசுவாசத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டிருந்த விசுவாசத்தின் மேன்மையை குறித்தும் சற்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பது எவ்விதமாய் காணப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பது எவ்வாறு காணப்படுகிறது என்று நாம் சற்று சிந்திக்கும் போது இன்றைய காலகட்ட விசுவாசத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே விசுவாசம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தையானது புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசம் என்ற வார்த்தையின் முழு அர்த்தத்தையும் உடையதாக இல்லை. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆர் ஃபிடலிட்டி அப்படிங்கிற அர்த்தம் வரும் என்று நாம் ஆங்கில வேதாகமத்திலிருந்து அறிய முடிகிறது. ஃபெய்த்ஃபுல்னஸ் என்றால் நம்பிக்கைக்கு என்று அர்த்தமாகும். ஆக நம்பிக்கை என்ற அர்த்தத்திலேயே பழைய ஏற்பாட்டு விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை, உண்மை, இந்த அர்த்தம்படவே பழைய ஏற்பாட்டிலே நாம் விசுவாசத்தை குறித்த வார்த்தைகளை பார்க்க முடிகிறது. நாம் பழைய ஏற்பாட்டிலே விசுவாசத்தை குறித்த உபதேசத்தை நாம் தேடினோமானால் அங்கே சரியான இல்லாவிட்டால் ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை அங்கே காண முடியாது என்றுதான் JFH குங்கள் என்ற வேத வல்லுநர் கூறுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கை, உண்மை அப்படின்னு சொல்லப்படுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் நம்பினார்கள், தேவனை நம்பினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ தேவன் பேரிலே விசுவாசம் வைத்தார்கள். இன்னும் நான் சற்று விளக்கம் சொல்லும்பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். பழைய ஏற்பாட்டு இல்லாவிட்டால் யூத விசுவாசிகள் அவர்கள் தேவன் பேரிலே வைத்த விசுவாசம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின் மீது, அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் மீது அவர்கள் கொண்ட அந்த நம்பிக்கையை குறிக்கிறது. அது மிகவும் அடிப்படையானதாக இருந்தது. பூரணமற்ற அந்த வெளிப்பாட்டிற்கு அவர்கள் நம்பிக்கை என்ற பதிலை கொடுத்தார்கள். மட்டுமல்ல, இப்பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு ஒரு முன் உதாரணமாக, முன் அடையாளமாகவே இந்த நம்பிக்கையானது, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கையானது காணப்பட்டது. ஆக புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் மீது நாம் இப்பொழுது வைக்கிற இந்த விசுவாசம் போன்றதொரு விசுவாசம் அல்ல பழைய ஏற்பாட்டு விசுவாசம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் இனி வரப்போகிறதை நம்பினார்கள். மேசியாவை குறித்த வாக்கு தத்தங்களை நம்பினார்கள். மட்டுமல்ல, அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்பினார்கள். அவர்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை நம்பினார்கள். ஆகவே அவர்கள் இனி வரப்போகிறதைத்தான் அவர்கள் விசுவாசித்தவர்களாய் இல்லாவிட்டால் நம்பினவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இனி வரப்போகிறதை குறித்ததாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசமோ இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்ததினாலே நிறைவேற்றின ஆசீர்வாதங்களை பெறுகிறதை பற்றிய விசுவாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக செய்து முடித்த காரியங்கள், எனக்காக உங்களுக்காக அவர் அருளுகின்ற காரியங்கள், இல்லாவிட்டால் அவருடைய மரணத்தினால் உயிர்த்தெழுதலினால் நாம் பெறுகின்ற ஆசீர்வாதத்தை பற்றிய காரியம்தான் விசுவாசம். அவர் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது பெறுகிற இல்லாவிட்டால் அடைகிற விசுவாசம். ஆனால் பழைய ஏற்பாட்டு விசுவாசம் என்பது இனி வரப்போகிறதை குறித்து அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையை பற்றியதாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த விசுவாசம் பெறுகிறதை பற்றியதாக இருக்கிறது. யோவான் 1:12 பார்க்கிறது போல ஏற்றுக்கொள்வது, அதுபோல் கலாத்தியர் 3:2 பார்க்கிறது போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது பற்றியது. ஆக பெறுதலை பற்றிய காரியம்தான் புதிய ஏற்பாட்டு விசுவாசம், ரிசப்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டின் இந்த உடன்படிக்கை என்ன, அந்த விசுவாசத்தின் அர்த்தம் என்ன, பெறுவது? அப்போ நாம் பெறுகிறதை பற்றிய விசுவாசம், ஆனால் பழைய ஏற்பாட்டிலோ இனி வருகிறதை பற்றிய காரியங்களை அவங்க நம்பினாங்க, அவங்க நம்பினார்கள். நாமோ விசுவாசத்தினாலே பெறுகிறோம். ஸோ ரிசப்டிவிட்டி, பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம், அவரை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 1:12 பார்க்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். இப்படிலாம் பெற்றுக்கொள்வதை பற்றிய காரியம்தான் விசுவாசம் புதிய ஏற்பாட்டில. கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவ, அதே போல் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சற்று முன்னர் சொன்னேன். அவ்விதமாக விசுவாசத்தினாலே தேவன் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறதை பற்றியது தான் கிறிஸ்தவ விசுவாசம். தேவனுடைய தெய்வீக சுபாவம் நமக்கு உள்ளே இருந்து நம்ம மூலமாக வெளிப்படுகிறத பற்றியது கிறிஸ்தவ விசுவாசம். மட்டுமல்ல, நம் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக செயல்படுகிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். அப்போ நீங்கள் வைக்கிற விசுவாசம் மேன்மையானது, தேவனை உங்களுக்கு உள்ளே கொண்டு வருகிறது, உங்களுக்கு உள்ளே இருந்து அவர் கிரியை செய்யும்படி அனுமதிக்கிறது. அங்கே உள்ளே கிரியை செய்கிற அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வெளியே உங்களுடைய கிரியைகள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். பிரியமானவர்களே, அப்போ இவ்வளவு மேன்மையான விசுவாசத்தை நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை காட்டிலும் மேன்மையான விசுவாசம் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை, இல்லாவிட்டால் தேவன் ஆவிக்குரிய விதத்திலே நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறது எப்பொழுது கிடைக்க ஆரம்பித்தது? இயேசு கிறிஸ்து உலகிலே வந்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற, அவருடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மீது வைக்கிற நம்பிக்கையினாலேயே தான் நாம் இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியமான, இல்லாட்டால் கிறிஸ்துவுக்கு உள்ளாக வாழ்கிற வாழ்வை நாம் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாடு பக்தர்களுக்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு தேவனுக்கு உள்ளாக வாழ்கிற வாழ்வு கிடையாது. ஆவியானவரே அவ்வப்பொழுதுதான் வந்து சென்றார், அவர்களை நிரப்பினார், குறிப்பிட்ட காரியங்களை நிறைவேற்றி சென்றார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஸ்பிரிச்சுவல் யூனியன், ஆவிக்குரிய ஐக்கியம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்திலேயே கிடைத்த மாபெரும் ஒரு புண்ணியமான ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது. அப்போ ஒன்ன புரிந்து கொள்ளணும், நீங்க ஒருவேளை பழைய ஏற்பாட்டு மக்களுடைய விசுவாசத்தை பற்றி பிரசங்கிப்பீங்கன்னா ரொம்ப கவனமா பார்த்து பேசணும். ஏன்னா அவர்கள் ஒரு பரிபூரணமான விசுவாசத்தை உடையவர்களாக காணப்படவில்லை. இனி வருவதை விசுவாசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். தேவன் நடத்தினார், சொன்னார், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவர்களை விட மேன்மையான விசுவாசத்தை உடையவர்களாகிய புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு போதிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு மக்களுடைய விசுவாசத்தை குறித்து போதிக்கிற நீங்கள் கவனமாய் மிகவும் ஜாக்கிரதையுடன் நீங்க பிரசங்கிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா முன் உதாரணமா இருக்குது, நிழலாட்டமா இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும், உருவகமா இருக்குது. ஆனால் முழுமையான விசுவாசமோ கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் கிடைத்திருக்கிறது, கிறிஸ்துவுக்கு உள்ளாக கிடைத்திருக்கிறது. இவரையர் 11-13 பார்க்கிறது போல, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தோட மரித்தார்கள், அவ்வளோதான். தூரத்தில் கண்டாங்க, நம்பி விசுவாசித்தல்ல நம்பி அணைத்து கொண்டு அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாம தூரத்திலேயே கண்டு நம்பினார்கள், விசுவாசித்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தை குறித்து அங்கே எபிரேயர் 11-13 சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சுருங்க கூற வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை விட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் விசுவாசமானது மேன்மையானதாக இருக்கிறது என்பதை சொல்லவே எபிரேயர் 11 மிகவும் விளக்கமாக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டு அந்த பக்தர்களின் விசுவாசத்தை பற்றியும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தை பற்றியும் அவர்களுடைய விசுவாசத்தின் மேன்மையை பற்றியுமே அங்கு அதிகமாய் கருத்துக்களை ஆசிரியர் எழுதியிருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெட்டர் ஃபெய்த் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது ஒரு மேன்மையான விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டிலே பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கைகளில் மிகவும் முக்கியமான ஒன்று, அவர்கள் தாங்கள் மரித்த பின்பு பாதாளத்துக்கு செல்வதாக நம்பினார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் பரதேசி என்ற இடத்துக்கு செல்வதாக அவர்கள் நம்பினார்கள். நான் 2 உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 6:5, மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. அதே போல ஆதியாகமும் 37-35 யாக்கோபு சொல்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கூடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆக அவர்கள் நம்பினார்கள் தாங்கள் மரித்த பின்பு பாதாளத்துக்கு செல்வதாக. அதே போல பிரசங்கி 9:10 இவ்விதமாய் சொல்கிறது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று அங்கே சொல்லப்படுகிறத கவனிங்க. அப்போ போகிற பாதாளம், அதாவது அப்படித்தான் நம்பினார்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். லூக்கா 16:19-31 உள்ள வசனங்களில் நாம் இதை இன்னும் தெளிவாக பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலே அங்கே பாதாளம் என்பதற்கு சியோல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஹேட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாதாளம் 2 இருந்தது என்றும் நாம் அறிகிறோம். ஒன்று, அங்கே ஆறுதல் படுத்தப்படுகிற இடம் ஆபிரகாமினுடைய மடியிலே அங்கே லாசரு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது பாதாளத்தின் ஒரு பகுதி. பாதாளத்தின் மற்றொரு பகுதி, அங்கே ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இன்னொரு பகுதியில் அவன் அங்கே எரிகிற அக்னியில வேதனையோடு காணப்பட்டான் என்று நாம் பாதாளத்தின் மற்றொரு பகுதியிலே பார்க்கிறோம். லூக்கா 23:43 அங்கே இயேசு விதமாய் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆக லாசரு அங்கே ஆபிரகாமின் மடியில் இருந்த இடம் பரதேசி என்று அங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவ்விதமாய் பிரிக்கப்பட்ட ஒரு இடம் காணப்பட்டதை பார்க்கிறோம். அதேவேளையில் ஐஸ்வர்யவான் வேதனையுற்ற இடத்திற்கு ககன்னா அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மார்க்கு 9:45 அவ்விதமாய் வாசிக்கிறோம். உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு சொல்கிறத பார்க்கிறோம். அவியாத அக்கினியுள்ள நரகம், அப்போ வேதனைப்படுகிற அந்த இடத்திற்கு ககன்னாங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாக பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் நம்பிக்கையின்படி அவர்கள் பாதாளத்திற்கு, குறிப்பாக ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுகிற இடத்திற்கு தாங்கள் விசுவாசிகளாக இருக்கும்போது செல்வதாக நம்புகிறார்கள். அதே வேளையிலே துன்மார்க்கர் பாதாளத்தில் கிடப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது அங்கே நரகம் இல்லாட்டால் பாதாளத்தில் வேதனைப்படுகிற இடத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. அவன் இன்று ஒரு அவிசுவாசி மறிப்பானால் அவன் பழைய ஏற்பாட்டு அவிசுவாசியைப் போலவே இந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிற இடத்திற்கு செல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20:13-15 உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இவ்விதமாக பாதாளம் இந்த கடைசி நாட்களிலே வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பதற்காக மரித்தோரை ஒப்புவித்தன என்று வாசித்து பார்க்கிறோம். அப்போ அந்த சிங்காசன தீர்ப்புக்கு முன்பதாக பாதாளம் தங்களில் உள்ள எல்லாரையும் ஒப்புவித்து அது வெறுமையாக்கப்படுகிறது, எம்டி ஆக்கப்படுகிறது, சரிதானா? இந்த நியாய தீர்ப்புக்கு பின்பதாகவே பாதாளத்தில் வேதனைப்பட்ட இவர்கள் நரகத்தில் தள்ளப்படுகிற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. தேவனுக்காய் வாழ்ந்தவர்கள் பரலோகத்திற்கு சென்று பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தை குறித்த ஒரு காரியத்தை, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்புகிற அந்த நம்பிக்கையை குறித்து, புதிய ஏற்பாட்டின் விசுவாசத்தின் மேன்மையை குறித்து நாம் சற்று கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவினார். ஆனால் இன்று ஒரு விசுவாசி மரிப்பானால் அவன் தேவனோடு குடியிருக்க செல்வான் என்று வாசிக்கிறோம். 2 Corinthians 5:8 வசனத்தை நான் சற்று வாசிக்கிறேன். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று அங்கு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். ஆக மரிக்கிற ஒரு விசுவாசி தேவனோடு குடியிருக்கிற இடத்திற்கு செல்கிறான். பிரசன் வித் த லார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனோடு இருக்கிற இடத்திற்கு போகிறோம் என்று அங்கே வேதவசனம் சொல்கிறது. இவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுகிறவர்களாகவும் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இவ்விதமாக விசுவாசத்தில் மேன்மையான ஒரு விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம் என்பதை சற்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த பாடத்தை நாம் விசேஷமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, புதிய ஏற்பாடு விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தின் தன்மை என்ன, அவர்கள் நம்பினார்கள், புதிய ஏற்பாட்டு காரியமோ தேவன் ஏற்படுத்தின ஆசீர்வாதத்தை பெறுகிற இடத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் செய்கையின் மீது இருக்கிற அந்த விசுவாசமாக இருக்கிறது என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசத்திற்கு நீங்களும் நானும் அடிபணிந்து செல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நாம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள பக்தர்களைப் போல ஒரு அரைகுறையான பரிபூர்ணமற்ற விசுவாசத்தை கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு விசுவாசத்திலும் மேன்மையான விசுவாசத்தை கிறிஸ்துவிலே பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் வாழ்க்கையில் அந்த விசுவாசிகள் கொண்டிருந்த விசுவாசத்தை போல ஒரு சாதாரணமான விசுவாசத்தை உடையவர்களாக வாழ கர்த்தர் எதிர்பார்க்கல. அதைவிட மேன்மையாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்து முடித்தார் அதை நீங்க சுதந்திரிக்க ரிசப்டிவ், அதான் பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை புரிந்து வாழ்க்கை நடத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஒரு ஆழமான காரியம், ஆழமான சத்தியம். ஓரளவு நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பாடங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் நீங்க இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க இதுதான் அடிப்படை. இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது
பழைய ஏற்பாட்டு விசுவாசத்துக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்துக்கும் உள்ள மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு விசுவாசத்தினுடைய கொஞ்ச பகுதி தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசம் இருந்தாலும் அதை விட மிக மிக மேன்மையான காரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொண்டோம். ஆகவே தொடர்ந்து நாம விசுவாசிப்போம். தேவனுடைய கிருபையை குறித்தும் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுபவித்த கிருபை எப்படிப்பட்டதா இருந்தது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுபவிக்கிற கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு அருளப்பட்ட கிருபை பழைய ஏற்பாட்டு கிருபையை விட மிக மிக மேன்மையானது. அதற்கு இணையான வேத வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்குமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். ஸோ அந்த மேன்மையான கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள் அந்த கிருபைக்கு பாத்திரராய் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை விருதாவாக்க கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த இரண்டு காரியங்களையும் இன்று கற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் உள்ள மேன்மையான வாழ்வு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிருபையை குறித்து பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொண்டிருந்த எண்ணம் என்ன, அவர்கள் எவ்விதமான கிருபையை பெற்றிருந்தார்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எவ்விதமான கிருபையை பெற்றிருக்கிறாங்க, அவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எவ்விதமாக விசுவாசித்தாங்க, அந்த விசுவாசம் நம்பிக்கை என்று அழைக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளின் விசுவாசம் எவ்வளவு மேன்மையானது அப்படின்னு சொல்லி ரெண்டு காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். தொடர்ந்து வருகிற வகுப்புகளிலே நம்ம அதிகமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த காரியங்களை நீங்கள் தொடர்ந்து சிந்திங்க. கர்த்தர் இன்னும் தம்முடைய ஆவியானவர் உதவியோடு அநேக காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தர ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.